நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவில் குடியேற அழைத்து வரப்பட்ட மான் இப்போது ஒரு வேண்டா விருந்தாளி. மான் எப்படி ஃபெரல் டீர் அல்லது காட்டு மான் ஆனது, மான் தரும் தொல்லைகள் என்ன என்ற தகவல்களை சுவாரஸ்யமாக தொகுத்தளிக்கிறார் ரைசல்.
ஆஸ்திரேலியாவை பொறுத்தமட்டில் மான் ஒரு வேண்டா விருந்தாளி. ஆனால் மான் என்றால் நமக்கெல்லாம் ஓ நல்ல விலங்காச்சே என்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? ஏனென்றால் நமது கற்பிதங்கள் அப்படி.
மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நாருயிர் நீப்பர்மானம் வரின்.
மான் ஒரு மானஸ்தன் என்ற ரேஞ்சில் திருவள்ளுவர் கூறுகிறார். ஆனால் மான் மானங்கெட்ட விலங்கு என்கின்றார்கள் ஆஸ்திரேலிய விவசாயிகள். ஏன் அப்படி பார்ப்போமே. இந்த உலகில் அனைத்து கண்டங்களிலும் மான்கள் உள்ளன. ஆனால் மான் அண்டார்டிகா எனும் குளிரான கண்டத்திலும் இல்லை, ஆஸ்திரேலியாவிலும் இருந்ததில்லை என்பதே சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த உண்மையும் வரலாறும். ஆனால் நியதிகளை மாற்றியமைப்பது ஆஸ்திரேலியாவில் குடியேற்றம் நடந்த பின்பு நடந்து வரும் ஒன்று என்பது நாம் அறிந்ததுதான். அந்த வகையில் முதற் குடியேற்றவாசிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அழைத்து வரப்பட்ட விலங்குதான் மான். ஆக மான் எனும் விலங்கு ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட விலங்கு அல்ல, வீட்டுக்கு வந்த விருந்தாளி. குடியேற அழைத்து வரப்பட்ட மான் எப்படி ஃபெரல் டியர் அல்லது காட்டு மான் ஆனது? மான் வேட்டை என்பது ஐரோப்பியர்களின் வேட்டையாடுதல் எனும் பொழுதுபோக்குகளில் ஒன்று. ஐரோப்பியர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த புதிதில் இங்கு பார்த்தால் மான் இல்லை, என்ன செய்யலாம்? வெரி சிம்பிள், கப்பலில் கொண்டு வந்து இறக்குவது. பொழுதுபோக்குக்காகவும் வேட்டைக்காகவும் வேட்டையாடி பின்னர் கொஞ்சம் சாப்பிடவும் 19 நூற்றாண்டில் நாட்டில் ஐரோப்பாவிலிருந்தும் ஆசியாவிலிருந்தும் கொண்டு வரப்பட்டதுதான் மான். அப்படி கொண்டு வரப்பட்ட மான் காலப்போக்கில் எண்ணிக்கையில் பெருகி ஃபெரல் டியர் அல்லது கட்டுப்படுத்த இயலாத காட்டு மானாக மாறிப்போனது. இங்குள்ள மான் வகை 1-2 அல்ல, 6 வகை. ஃபாலோ, ரெட், சிட்டால், சாம்பர், ஹோக், ரூசா என்று 6 வகை மான்கள் நாட்டில் துள்ளித் திரிகின்றன. இன்று மான்கள் நார்தர்ன் டெரிட்டரி பிராந்தியத்தை தவிர ஆஸ்திரேலியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பிரதேசங்களிலும் சுகமாக வாழ்கின்றன. வந்தேறிய விலங்குகள் ஏற்கனவே பூர்வீக குடிகளாக இருக்கும் விலங்குகளுக்கும் தாவர வகைகளுக்கும் வில்லனாக மாறும் கதை மானின் வருகையிலும் நடந்தது. மான்கள் சில நூறுகள் என்ற எண்ணிக்கையில் இருந்தவரை பெரிய பாதிப்பு எதுவும் இருக்கவில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவின் இதமான தட்பவெட்பம், இங்கு அபாயகரமான விலங்குகள் இல்லை என்ற சூழல், மானே தேனே கட்டுப்பிடி என்ற வகையில் மான்களின் எண்ணிக்கை பலகி பெருக ஆரம்பித்தது. மான் பிரச்சினை பூதாகரமாக மாறியது. குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக மான்கள் தரும் தொல்லை விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. நாட்டில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 50,000 இருந்த காட்டு மான்களின் எண்ணிக்கை இன்று மொத்தம் சுமார் 2 மில்லியன் அல்லது 20 லட்சம் என்று உயர்ந்துள்ளது. அதாவது மான்களின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. மான்கள் மில்லியனாக உயர்வதால் உங்களுக்கு என்னையா பிரச்சனை என்று அப்பாவியாக கேட்க வேண்டாம். மான் பிரச்சனை பல மில்லியன் டாலர் இழப்பு பிரச்சனை. மான்கள் சுற்றுப்புற சூழலுக்கும் விவசாயத்திற்கும் ஏற்படுத்தும் பாதிப்புகள் சொல்லி மாளாது என்று விவசாயிகள் அங்கலாய்க்கின்றார்கள். ஃப்ரண்டியர் எக்கனாமிக்ஸ் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி மான் உள்ளிட்ட காட்டு விலங்குகளால் விக்டோரியா மாநிலத்திற்கு மட்டுமே வரும் 30 ஆண்டுகளில் சுமார் 2.2 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவுக்கு மட்டுமே இவ்வளவு இழப்பு என்றால் அனைத்து மாநிலங்களிலும் மான் உள்ளிட்ட காட்டு விலங்கு வகையாராக்களினால் ஏற்படும் இழப்பு எத்தனை மில்லியன் பில்லியன் டாலர் என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். அப்படி என்னதான் இந்த காட்டு மான்கள் விவசாயத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்துகின்றன என்று யோசித்தால், காட்டு மான்கள் புதர்கள், புற்கள், யூக்காலிப்டஸ் உள்ளிட்ட உள்ளூர் மரங்கள் என்று பூர்வீக தாவரங்களை உணவாக உண்கின்றன. இந்த இடத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபுட் செயின், உணவு சங்கிலி. ஒவ்வொரு உயிரினமும் உணவுக்காக பிற உயிரினத்தை சார்ந்து வாழும் என்பதே உணவு சங்கிலி. உதாரணமாக தவளையை சாப்பிடும் பாம்புகளை நாம் அழித்துவிட்டால் தவளைகளின் எண்ணிக்கை அதிகரித்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அதுபோன்று பாம்புகளை உண்டு வாழும் கழுகு போன்ற பறவை இனங்கள் பாம்பு இல்லாமல் பட்டினி கடந்து சாக வேண்டி வரும். இப்படி கனக்கச்சிதமாக இயங்கும் உணவு சுழற்சியில் புதிதாக ஒரு விலங்கை கொண்டு வந்து சேர்த்தால், அதிலும் குறிப்பாக அந்த இனத்தை கொன்று சாப்பிடும் பிற விலங்கு இந்த உணவு சங்கிலியில் இல்லாமல் இருந்தால், அறிமுகமான புதிய விலங்கு பெரும் இனப்பெருக்கத்தை எதிர்கொண்டு பெரும் அட்டகாசம் செய்யும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அப்படியான நிலைதான் மான்கள் விடயத்தில் நடந்தது. பூர்வீக விலங்குகளாக மான்கள் வாழும் நாடுகளில் மான்களை கொன்று சாப்பிட சிங்கம் புலி போன்ற விலங்குகள் அங்கு உண்டு. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அப்படியான விலங்குகள் இல்லை. எனவே மான்களுக்கு எதிரிகளே இல்லை. பிறகென்ன, தினமும் கூத்தும் கொண்டாட்டமும் தான். மான்கள் புற்களை சாப்பிட்டு வாழும் ஒரு விலங்கு. எனவே விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்காக வளர்க்கும் புற்களை மான்கள் உண்டு கொழுப்பது விவசாயிகளுக்கு கண்ணில் ரத்தம் வரவழைக்கிறது. அதிகரித்து வரும் மான்கள் புல் சாப்பிடுவதால் புற்களை மட்டுமே நம்பி வாழும் கங்கரு போன்ற பூர்வீக விலங்குகள் வயிற்றில் ஈர துணியை கட்டி கொண்டு போக வேண்டியதுதான். மான்கள் பொதுவாக புல் சாப்பிட்டாலும் வாய்ப்பிருந்தால் பழங்கள் தானியங்கள் என்று ஒரு பிடிபிடிப்பது அவைகளின் வழக்கம். தாவர வகைகள், புற்கள், புதர்கள், இலைகள், பழங்கள், கொட்டைகள் என்று மான்களின் மெனு உணவு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பயிர்கள், பல தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களை மிதித்து அவைகளின் மேல் ஏறி குதித்து விளையாடி தாவரங்களை அழித்து நாசம் செய்வதன் மூலம் பெரும் சேதத்தை இவைகள் ஏற்படுத்துகின்றன என்று விவசாயிகள் நொந்து கொள்கின்றார்கள். மட்டுமல்ல, நீர்நிலைகளில் உருண்டு புரண்டு மான்கள் சேதம் விளைவித்து வருவதால் விளைச்சலை பாதுகாப்பது சவால் என்றும் இவர்கள் கூறுகின்றார்கள். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஒருமுறை மான்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்காக இருந்ததன் பலனை நாங்கள் இப்போது பெரும் நெருக்கடியாக எதிர்கொள்கிறோம் என்கிறார் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை சார்ந்த விவசாயி டெட் ரோலி.
I've got much better things to do than shoot animals every day. And I have to do that because when the population was low, the Parliament of New South Wales decided to protect them to build the population. We and our neighbours deal with that consequence every day.
ஏன் மான்கள் மூர்க்கத்தனமாக நடக்கின்றன? எங்க ஏரியா உள்ள வராத என்று நம்மவர்கள் மண்ணுக்கும் தெருவுக்கும் ஊருக்கும் சொந்தம் கொண்டாடுவது போலவே மான்களும் டெரிட்டோரியல் மனப்பான்மை கொண்டவை. எங்க ஏரியா இது, மவனே நீ இந்த பக்கம் வரக்கூடாது என்று பிற மான்களுக்கு எச்சரிக்கை விடுக்க மான்கள் எல்லைகளை நிர்ணயம் செய்கின்றன. அப்படி தங்களின் எல்லையை வரையறுத்துக் கொள்ள மான்கள் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட மரங்களின் மீது தங்கள் கொம்புகளை மிதித்து தேய்த்து தங்களின் வாசனையை அந்த மரங்களில் விட்டு செல்கின்றன. மான்களின் இப்படியான பழக்கத்தினால் மரங்கள் சேதமடைகின்றன. பிற சிறு தாவரங்கள், மரக்கன்றுகள், நாற்றுகள் சிதைந்து போகின்றன. மட்டுமல்ல, சிங்கம் சிங்களாதான் வரும் என்பதெல்லாம் மான்களிடமில்லை. வந்தா கூட்டமா தான் வருவோம், கூட்டமா தான் நாசம் செய்வோம் என்பது மான் மந்தையின் கோட்பாடு. எனவே குறைந்தது 30 அல்லது 40 என்று மான்கள் கூட்டமாக அல்லது மந்தையாக வந்து அழிவை ஏற்படுத்துகின்றன. இப்படி மான்கள் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழலின் பல்லுயிரியலை பாதிக்கிறது, பூர்வீக விலங்குகளுக்கான உணவு தங்குவிடத்தை அளிக்கிறது, பூர்வீக விலங்குகள் மற்றும் கால்நடைகளுக்கு பரவக்கூடிய நோய்களை சுமந்து பெரும் தீங்கு விளைவிக்கின்றன என்று மான் மீதான குற்றப்பட்டியல் நீள்கிறது. மேலும் பெரும் சாலைகளில் மான்கள் குறுக்கே ஓடி விபத்துக்களை ஏற்படுத்துகின்றன என்று இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மான் மட்டுமா ஓடுது, ஏன் கங்கரு குறுக்க ஓடுறது இல்லையா என்கின்றவர்களுக்கு மான் எதிர்ப்பாளர்கள் தரும் பதில், கண்ண திறந்து பாரியா, கங்கருக்கு கொம்பா இருக்கு, உங்க மானுக்கு கொம்பு இருக்கியா, வண்டியில மோதிச்சு வண்டி மட்டும் இல்ல குடலும் சரிஞ்சிரும் என்று இவர்கள் அச்சுறுத்துகின்றார்கள். காட்டு மான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா முழுவதும் பல மேலாண்மை உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. முக்கியமான யுக்தி மான்களை கொல்லுதல், அதாவது மான்களை சுட்டுக் கொள்வது. இது தேவை என்கிறார் ஏபிசியிடம் பேசிய வனவியல் நிபுணர் டாக்டர் டேவிட் போர்சித்.
Ground-based shooting at night using professional contractors is effective, as can be some trapping and fencing. But in larger, more remote areas, for example, national parks and large pastoral properties, then aerial shooting is probably the most effective method.
இப்படி மான்களை கொல்ல வேட்டைக்காரர்களை வேலைக்கு அமர்த்தி பல மாநிலங்களும் முனைப்புடன் செயல்பட்டாலும் விக்டோரியா மாநிலம் இதுவரை அதில் அக்கறை காட்டவில்லை. விக்டோரியாவில் பொழுதுபோக்காக வேட்டைக்கு அனுமதிக்கப்படுகின்றவர்கள் ஆண்டுக்கு 200,000 மான்களை வேட்டையாடுவதாகவும், எனவே மான்களை வேட்டையாட ஆட்களை நியமிக்க அவசியமில்லை என்றும் ஆஸ்திரேலியன் டீர் அமைப்பு கூறுகிறது. ஆனால் நிலைமை கைமீறி போகும் முன்பு விக்டோரியாவும் மான்களை வேட்டையாட அதிக ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று குரல்கள் வலுக்க துவங்கியுள்ளன. தஸ்மேனிய மாநிலத்தில் பொழுதுபோக்காக மான் வேட்டை அனுமதிக்கப்படுகிறதே அன்றி அரசு மான்களை கொல்வதை ஒரு கொள்கையாக இதுவரை ஏற்கவில்லை. விவசாயிகளுக்கு காட்டுப்பூனைகள், காட்டுப்பன்றிகள், நரிகள் செய்யாத அட்டகாசத்தையா மான்கள் செய்கின்றன என்று மான் வேட்டை விரும்பிகள் மானுக்கு ஆதரவாக முண்டாசு கட்டுகின்றார்கள். இதற்கிடையில் மான் இறைச்சி சாப்பிடுவதை பிரபலப்படுத்தினால் மான்களின் எண்ணிக்கையையும் குறைக்கலாம், காசும் பார்க்கலாம் என்று சிலர் ஆலோசனை முன்வைக்கின்றார்கள். ஏபிசியிடம் பேசிய சமையல் கலை கலைஞர் கிரேக் வெல் மான் இறைச்சி பிரபலப்படுத்தப்பட வேண்டும் என்கிறார்.
Well, we've got this great product, which is roaming around here. It's introduced. It's actually getting to plague proportions now. And the flavour of the meat is phenomenal.
இப்படி பல யோசனைகளுடன் மான்களை கட்டுப்படுத்தும் திட்டம் நாட்டில் விவாத பொருளாகியுள்ளது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.